இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய சிந்தைக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி சியோன் எருசலேம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். ஏசையா 2:1-3 வார்த்தைகளை வாசிப்போம். ஏசையா 2:1-3. அதே
தான், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் பொன்மொழியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் நமது வழியை தமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.
போதும். இங்கே நாம் வாசிக்கிறோம், கடைசி நாட்களிலே எல்லா ஜனங்களும் இங்கே எருசலேமுக்கும் சியோனுக்கும் ஓடி வருவார்கள். இந்த வசனத்தை இன்னைக்கு பணம் படைத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, அதனால் கடைசி நாட்களில் நாம் எல்லாரும் எருசலேமுக்கு சியோனுக்கும் டூர் போகணுன்னு இங்கிருந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, போக முடியாது. ஆமாம், இப்படி இன்றைக்கு கடைசி நாட்களிலே எல்லாரும் எருசலேமுக்கு சியோனுக்கு ஓடுற ஓட்டம்தான். கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் பணம் படித்தவங்களாக இருந்தால் உடனே ஓட்டம்தான். அதுக்கு டூர் ஆப்ரேட் பண்ணுற கம்பெனிஸு நிறைய சர்ச்சஸில் இருக்குது. பணம் நிறைஞ்ச இருக்கிறவங்க போகிற சபைகளை பார்த்து தேடி போய் இந்த வருஷம் இந்த டூர், இந்த வருஷம் இந்த டூர்ன்னு சொல்லிட்டு ஆளுகளை சேர்த்துட்டு எருசலேமுக்கும் சியோனுக்கும் போயிட்டு வரணும், பைபிளுடைய வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள்லாம் காமிச்சிட்டு, அது கடைசி நாளில் நம்ம வாழ்கிறோம் கண்டிப்பாக நம்ம போகணுன்ட்டு எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஆனால் போயிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் காமிக்கிறாங்க. போனதுனால என்ன நன்மை கிடச்சிது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் எருசலேமுக்கு வரவர்கள் கடைசி நாட்களிலே எருசலேமுக்கும் சியோனுக்கும் வருகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எருசலேமிலிருந்து வேதமும் இல்லை, சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்போ உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள் கடைசி நாட்களிலே எருசலேமுக்கும் சியோனுக்கும் வருகிறவர்களாக இருந்தால், ஆவிக்குரிய நிலைமையிலே எருசலேமுக்கும் சியோனுக்கும் வருகிறவர்களாக இருந்தால், அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தின் இடத்திற்கும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனத்தின் இடத்திற்கும் திரும்புவார்கள், அல்லது அந்த காரியங்கள் நன்றாக புரியும். அப்போது இன்றைக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வருவாங்க, ஆனால் இதை விரும்பாதவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய மனம் போல நடப்பாங்க. மீகா 4:1-2 மீகா 4:1-2
ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆளுமையாக பர்வதம் பர்வதத்தின் பொன்மொழியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்தில் ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும்
போதும். இங்கு நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய சமூகத்திலிருந்து சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஆகையால் நாம் என்ன பண்ணுவோம், அவருடைய பாதைகளில் நடப்போம், அவர் நம்மளுக்கு வழியை போதிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி வருவார்கள். இன்னைக்கு கடைசி நாட்களில் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருந்தால் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்துக்கு பதிலாக என்ன கட்டிகிட்ருக்காங்க, திரளான ஜனங்கள் கடந்து வர்றதுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவங்க மத்தியில் ஆலயம் கட்டுவதற்கு பதிலாக ஸ்டேடியம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேடியம் கட்டிகிட்டு இருந்தால் இங்கே எப்படி ஜனங்கள் கூடி வருவாங்க? ஆமாம், ஸ்டேடியம் எதுக்காக கட்டுவாங்க, விளையாட்டுக்கு வேண்டி. எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் விளையாடுறது தெளிவாக பார்க்குற மாதிரி உயரமாக படிக்கட்டுகளை போட்டு அப்படியே படிப்படியாக உயரமாக கட்டுவாங்க. சபைனா அப்படி இல்லை, சபைனா பெரிய ஒரு ஹால் மாதிரி கட்டி அங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் உயரமான இடம் விட்டு மற்றவங்கெல்லாம் கீழே இருந்துட்டு உட்காந்துருப்பாங்க அல்லது சேரில் உட்காந்துருப்பாங்க. அப்போ இன்றைக்கு எல்லா சபைகளும் போட்டி போட்டுக்கொண்டு சபையை கட்டுவதற்கு பதிலாக ஸ்டேடியத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் டவரை கட்டிகிட்டு இருக்காங்க. டவர் டவருங்கிறது அதே மாதிரி தான், எந்த இடத்துலேருந்து உட்காந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இடங்களை வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி திரளான ஜனங்களுக்கு கடந்து வர்றாங்க, ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய பாதையில் நடப்போம் என்று சொல்லுகிறார்களா? இல்லை, இன்றைக்கி நல்லா இருந்தது, இன்றைக்கி பாட்டு நல்லா இருந்தது, இன்றைக்கி எப்படியோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லோரும் மனசு ஜன விசுவாசிகள் எல்லோரும் உன்னை தேடி போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஊழியக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க, என்ன காரியத்தை தேடி விசுவாசி வர்றாங்களோ அந்த காரியத்தை அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார்கள் அல்லது அந்த காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிரமாணத்தையும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் பேசுவதற்கு இன்றைக்கு போதகர்களும் இல்லை, கேட்பதற்கு ஜனங்களும் இல்லை. சகரியா 8:20-23. போதும். அப்போ எருசலேமுக்கு சியோனுக்கு போகிறதுக்கு யாராவது ஒரு ஆள் வழிகாட்டணும். அப்போ தான் ஒவ்வொரு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களும் நாமளும் போவோம், நீங்களும் வாங்க, நாமெல்லாம் சீக்கிரமாக போவோம். இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பட்டணத்தினுடைய ஜாதிகள் மறு பட்டணத்தில் இருக்கிறவங்க போய் சீக்கிரம் புறப்படுங்க, சீக்கிரம் புறப்படுங்க, நம்ம எல்லாரும் எருசலேமுக்கு போகலாம், சியோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு புறப்பட்டுருப்பாங்களாமா. அப்படி புறப்படுற சமயத்தில் ஒரு ஆள் வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார். ஏன்னா சியோனுக்கு போகிற வழியும் எருசலேமுக்கு போகிற வழியும் யாருக்கு தெரியும்னா யூதனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் யூதனுடைய முறைமையில் கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் எது எருசலேம் எது சியோன் அல்லது தேவனுடைய பிரமாணம் என்ன, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத ஆவிக்குரிய நிலைமையிலே இருக்கிற யூதனாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவர்கள் மட்டும்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். அப்போ இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஜனங்களை மட்டும் சேர்த்துட்டு இருக்காங்களே ஒழிய தேவனுடைய பிரமாணங்களை போதிக்கிறதில்ல, தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல, அப்புறம் கர்த்தருடைய வழிகளை தேடுறதில்ல. இப்படியாக மனுஷனுடைய வழிகளை போதித்து கொண்டு மனுஷனுடைய திட்டங்களை போதித்து கொண்டு மனுஷனுடைய கற்பனைகளை போதித்து கொண்டு தான் இன்றைக்கி இருக்கிறார்களே ஒழிய தேவனுடைய பிரமாணம் என்ன, தேவனுடைய வழிகள் என்ன, தேவனுடைய காரியங்கள் என்னங்கிறது ஜனங்களுக்கு போதிக்கிறது இல்லை. காரணம், எருசலேமுக்கு போகிற வழியை காமிக்கிறதுக்கு ஆளுகளே இல்லை. அப்போ ஆவிக்குரிய எருசலேம், ஆவிக்குரிய சியோன் அப்படின்னா ஆவிக்குரிய சியோன் சொல்லும்போது தேவனுடைய பிரமாணங்கள், ஆவிக்குரிய எருசலேம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். இந்த இடத்திற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு ஆவிக்குரிய யூதன் தேவைப்படுகிறான். அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையிலே தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய பிரமாணங்களை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் மட்டும்தான் ஜனங்களை இந்த மாதிரி காரியத்திற்கு வழி நடத்த முடியும். அப்போ இந்த மாதிரி காரியங்களை செய்யாமல் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, இருக்கிறவங்க வேறு மாதிரி காரியங்களை தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ நாம் பார்க்குறோம், இன்றைக்கி எருசலேமில் ரெண்டு விதமான ஆலயங்கள் இருக்குது. எருசலேமில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருக்குது, சமரியா மலையில் கட்டப்பட்ட ஒரு ஆலயமும் இருக்குது. சமரியா ஸ்திரீ வரும்போது கேட்குறா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட இந்த ஆலயத்தில் தொழுது கொள்ளணுமா அந்த ஆலயத்தில் தொழுது கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அப்போ ரெண்டு தேவாலயத்தையும் கட்டினது சாலமோன் தான். ஒன்று வந்து தன்னுடைய மனைவிமார்கள் சொன்ன பேச்சை கேட்டு ஒரு ஆலயத்தை கட்டினான், இன்னொன்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு ஆலயத்தை கட்டினான். ரெண்டு ஆலயத்தை கட்டினதும் சாலமோன் ராஜா தான். அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டு வகையான ஆலயங்களை கட்டியிருக்கிறதும் கிறிஸ்தவர்கள் தான். ஸ்டேடியத்தை கட்டியிருக்கிறதும் கிறிஸ்தவங்கள் தான். உண்மையான தேவனுடைய ஆலயத்தை கட்டியிருக்கிறதும் கிறிஸ்தவர்கள் தான். இப்படி இருக்கும்போது ஜனங்கள் வந்து எந்த இடத்துக்கு போகணுங்கிறது தெரியும், ஜனங்களுக்கு தெரியாது. அப்போ உண்மையான ஆவிக்குரிய யூதனாக இருந்தால் மட்டும்தான் உண்மையான தேவனுடைய ஆலயம் எது, உண்மையாக தேவனை ஆராதிக்கிற இடம் எது, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிற இடம் எது அப்படிங்கிறத வழிகாட்ட முடியும். இசை சகரியா 8:15-16 போதும். இங்கே ஆவிக்குரிய நிலைமையில் யூதனா மாறுறதுக்கு என்ன பண்ணுன்னா ரொம்ப கஷ்டமான காரியமே இல்லை. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய யூதனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அவன் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் தேவன் சொன்ன காரியத்தை கை கொண்டாலும் போதும், உடனே அவன் ஆவிக்குரிய யூதனாக மாறிடலாம். இங்கே நான் வாசிக்கிறோம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். அப்போ எருசலேமுக்கு சியோனுக்கு போகிறதற்கு உண்டான முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையை பேசணும். உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் மேற்க நியாயம் தீருங்கள். முதல்ல உண்மையை பேசணும், அப்புறம் சத்தியத்துக்கு சமாதானத்துக்கும் மேற்ற நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யான இன்மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இந்த காரியங்களை செஞ்சாச்சுன்னா போதும், அவன் ஆவிக்குரிய சியோனுக்கும் எருசலேமுக்கும் வந்து சேர்ந்துட்டான்னு அர்த்தம். ரொம்ப எளிமையான காரியம். அப்போ இந்த காரியங்களை செய்கிறவர்கள் ஆவிக்குரிய யூதர்கள், அவர்கள் சியோனில் வாசம் செய்வதற்கு தகுதியானவர்கள், மற்றவர்களையும் சியோனுக்கு வழி நடத்துவதற்கு தகுதியானவர்கள். அப்போ ஆண்டவர் வந்து எருசலேமுக்கும் சியோனுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைச்சிருக்கிறார். அப்படி நினைச்சிருக்கும் போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் உண்மையை பேசணும், சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்றபடி நியாயம் தீர்க்கணும். அப்போ மற்றவர்களை குறித்து தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இந்த மாதிரி காரியத்தை தான் முதல் ஆண்டவர் இருக்கிறார். அப்போ இந்த காரியம் நம்ம செஞ்சாச்சுன்னா உடனே நாம் எருசலேமுக்கு சியோனுக்கும் கடந்து வந்தாச்சு. அப்போ இந்த மாதிரி காரியங்களை செய்யாமல் வேறு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. வேதத்தை தெரிந்தவர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய நிலைமையில் எருசலேமுக்கு சியோனுக்கு வாருங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வரமாட்டாங்க. எல்லோரும் உண்மையை பேசுங்க, சத்தியத்துக்கு சமாதானத்துக்கும் ஏற்றபடி நியாயம் தீருங்கள், பிறருக்கு விரோதமாக தீங்கு நினையாமல் இருங்கன்னு சொன்னால் எல்லோரும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ இதில் கேட்குறவர்கள் கொஞ்சம் மட்டும்தான் இருக்காங்க. மற்றவர்கள் எல்லாம் எப்படி வாழ்வாங்கன்னா ஏசையா 1:10 ஏசையா 1:10 போதும். இங்கே நாம் வாசிக்கிறோம், சோதோமின் அதிபதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், குமாராவின் ஜனமே தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய பிரமாணங்கிறது இங்கேயும் வந்திருக்கு. அப்போ சோதோமினுடைய அதிபதிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க, குமாராவின் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. இப்போ சோதோம் குமாரா பட்டணத்தை அழித்தது போல இன்றைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே சோதோம் குமாரா பட்டணங்கிறது அழிக்கிறதுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி இருக்கிற சோதோமில் வந்து அதிபதிகள் இருக்கிறாங்க, குமாராங்கிற தேசத்தில் ஜனங்கள் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி சோதோம் குமாராங்கிறது ஆவிக்குரிய நிலைமையில் என்ன பட்டணம் யாருக்கா தெரியுமா? சோதோமின் அதிபதிகள், ஆமாம், சோதோமின் அதிபதிகள் சொன்னால் எல்லாம் ஊழியம் செய்கிறவங்க, குமாராவின் ஜனங்கள் அப்படின்னா எல்லாரும் விசுவாசிகள். எரேமியா 23:14. போதும், இங்கே நாம் வாசிக்கிறோம், எருசலேமில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், சோதோமில் இருக்கிற அதிபதிகள், அப்புறம் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கிற குமாராவில் இருக்கிற ஜனங்கள், விசுவாசிகள். அப்போ ஒருவரும் மனம் திரும்பாதபடிக்கு பொல்லாருடைய கைகளை திறப்படுத்துகிறார்கள் அப்படின்னா யாரும் மனம் திரும்பக்கூடாது, அவன் போகிற வழியில் போயிட்டே இருக்கணும். அப்படின்னா மனம் திரும்பாமல் போகிற வழியில் போயிட்டே இருக்கிறேன்னு இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? ஊழியக்காரங்க எல்லாரும் அவங்களுக்கு வருமானம் தான் எதிர்பார்ப்பாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எல்லா மேலும் கிருபியாக இருக்கிறார், எல்லாருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் என்னென்ன செஞ்சுட்டு வந்தாலும் சரி, ஓ என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எனக்கும் கிருபை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் வர்ற ஜனங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்களுக்கு கண்டித்து உணர்த்த வேண்டும். அப்போ ஒருவரும் மனம் திரும்பாதபடி அவருடைய கைகளை திடப்படுத்தும் போது என்னாச்சு? அவங்க மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படியாக கள்ளத்தீர்க்க தரிசிகள் எல்லாருமே தங்களுக்கு ஆதாயத்தை தேடிக்கொண்டு தேவனுடைய பிரமாணத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் அறிவிக்காமல் வேற ஏதோ காரியத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன காரியத்தை அறிவிப்பாங்க இவங்க? தேவனுடைய பிரமாணம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை. அப்போ எதையாவது ஒன்று அறிவிச்சாகணும் இல்லை, அவங்கக்கிட்ட ஜனங்கள்கிட்ட எதாவது ஒன்று பேசியாகணும் இல்லை, இல்லைனா ஜனங்க வந்து சந்தேகப்பட்டு கேட்பாங்க. அப்போ என்ன பேசுவாங்க இவங்க? ஆமாம், ஆசீர்வாதம், ஆசீர்வாத வார்த்தைக்கு ஊர்னா கோடாங்கி சொல்லிட்டு போன மாதிரி ஆச்சு. ஆனால் தேவனுடைய பிரமாணத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் பதிலாக ஏதாவது சொல்லி ஆகணும்ல, வெளியிலிருந்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் அதான் எப்படி அதுக்கப்புறம் சோத்திரம் இன்னும் உண்மை வெளியே வரல. பாப்பா யார் சொல்றேன்? அப்ப தேவனுடைய பிரமாணத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பிரசங்கம் பண்ணாம இருக்கும் போது என்னத்தை பேசுவாங்க அவங்க? ஊழியக்காரன் அப்போ இன்னும் சரியான பதில் கிடைக்கல. ஆமாம், இப்படி பலவிதமான வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் மையக்கருத்தை வந்து தேவனுடைய பிரமாணத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஏதாவது இருந்தால் தான் வந்து ஆமாம் ஜனங்க நம்புவாங்க, இல்லாட்டினா ஜனங்க வந்து சந்தேகப்பட்டுருவாங்க. அற்புத அடையாளத்தை பற்றி பேசுவாங்க, எல்லாம் ஒரு பகுதி. சோத்திரம் ஏசியா 29:13. ஏசியா 29:13. போதும் போதும். அப்போ தேவனுடைய பிரமாணங்களுக்கு பதிலாக என்ன போதிக்கிறாங்கன்னா மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிப்பாங்க. எல்லாம் சபைக்கு ஒரு கற்பனை இருக்குது, சிஎஸ்எஸ் சபைக்கு ஒரு கற்பனை இருக்குது, ஐபிசி சபைக்கு ஒரு கற்பனை இருக்குது, சிபிஎம் சபைக்கு ஒரு கற்பனை இருக்குது, எல்லா சபைகளுக்கும் ஒரு உபதேசம் இருக்கிறது. ஆனால் இந்த உபதேசம் ஒன்று ஒன்று ஒத்து வராது. இந்த சபையில் இருக்கிற விசுவாசியும் அந்த சபையில் இருக்கிற விசுவாசியும் சண்டை போட்டுக்குவாங்க. கேட்டால் பைபிள் இப்படி இருக்குது இதுதான் சரிம்பார் இவர், இன்னொருத்தர் சொல்வார் இல்லை பைபிள் அப்படி இருக்குது அதுதான் சரிம்பாங்க. ஆமாம், அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மத்தியில் இவ்வளோ பிரிவுகள் பிரிஞ்சிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சபையிலையும் இருக்கிறது மனுஷனுடைய கற்பனைகள் தான். அங்கே தேவனுடைய கற்பனைகளாக இருந்தால் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மனமும் ஐக்கியம் உருவாகும். நம்ம சபையில் இல்லை, மற்ற சபைகளில். ஆமாம், அப்போ நம்ம சபையில் இருக்கிறவங்க யார் கூட வேணாலும் பேசுவாங்க, எது எதுவும் வாதாடுறதுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம சபைக்குன்னு உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிரமாணமும் தேவனுடைய வார்த்தையும் தான் நம்மளுக்கு உபதேசம். அப்போ அடிப்படை மூணு உபதேசத்தை கேட்டாச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் யார் எழுதி தர்றதுக்கு மனசு இருக்காது. எந்த சபையிலையும் இந்த சபையினுடைய மூல உபதேசம், இந்த சபையினுடைய அடிப்படை உபதேசம் இது தாங்கிறதுல யாராவது எழுதி கொடுக்க சொன்னால் எழுதி தரமாட்டாங்க. எல்லாம் மறைமுகமாக ஒன்று ரெண்டு வார்த்தை அங்கங்கே அங்கங்கே பேசி தான் இருப்பாங்களே ஒழிய, எழுத்துப்பூர்வமாக இது ஏஜி சபையினுடைய உபதேசம் அப்படின்னு எழுதி கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. இது சிபிஎம் சபையினுடைய உபதேசம் அப்படின்னா எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பேச்செலவில் மட்டும்தான் இருக்கும். அதான் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, எழுதி கொடுத்துள்ள உபதேசங்களாக போதித்து. அப்போ தேவனுடைய சமூகத்திலே வாயினால் தேவனுடைய சமூகத்துக்கு பக்கமாக வருவாங்க, ஆனால் இருதயமும் தேவனை விட்டு விலகி இருக்கிறது. அப்போ இருதயம் தேவனுடைய பிரமாணத்துக்கோடு பக்கமாக இருந்தாதான் அந்த தேவனுடைய பிரமாணங்களை இருதயத்திலிருந்து பேச முடியும். அப்போ இன்றைக்கு கள்ளத்தீர்க்க தரிசிகள் எல்லாருமே மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அப்போ உதடுகளால் கனம் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, ஆண்டவரும் பார்க்குறாரு, அவங்களுக்கு பொல்லாத ஆவியை விட்டுறாரு. ஆனால் அந்த பொல்லாத ஆவியை என்ன பண்ணியிருக்காங்க, அபிஷேகம் நினச்சிட்டு இருக்காங்க. மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களாக போதித்து உதடுகளால் தேவனை கனம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சரி நீ உதட்டில் கனம் பண்ணுறியா, அவனுக்கு உதட்டில் வேறொரு ஆவியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு அசுத்தாவி ஆண்டவர் கட்டளிட்டு இருக்காரு. அந்த அசுத்தாவி இன்னைக்கு கிறிஸ்தவங்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அபிஷேகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபிஷேகம் இருக்காங்க, பரிசுத்தாவின்னா வேறையாச்சே, அந்நிய பாஷை பேசுனா அது வந்து அபிஷேகம் இருக்காங்க. என்னமோ கத்து இருக்க, எப்படியோ கத்துற மாதிரி, ஏதோ ஒன்று கத்துற மாதிரி இருக்கும். ஆனால் உதடு மட்டும்தான் பயங்கரமாக செய்யும், ஏன்னா உதட்டில் தான் கனம் பண்ணுவாங்க. அதனால் உதட்டில் அந்த ஆவியை ஆண்டவர் விட்டுட்டார். அது ட்ரம் அடித்தா மட்டும்தான் வரும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரும், மற்ற நாள் வராது. அப்படியாக இன்றைக்கு தேவன் ஒரு பொல்லாத ஆவியை தேவ ஜனங்கள் மத்தியிலே தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ இருதயத்தோடு தேவனை ஆராதித்தால், இருதயத்திலே தேவனை தேடினால், இருதயத்திலே தேவன் வாசம் செய்து இருதயத்திலே தேவனுடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் போதிப்பார். அதை விட்டுப்பட்டு வாயளவில் பேசிட்டு உதட்டளவில் தேவனை கனம் பண்ணிட்டு இருந்தால் அவர்களுக்கு தேவன் மனுஷனுடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி தேவன் அவர்களுக்கு விட்டு விடுகிறார். மத்தேயு 15:8-9. போதும். அப்ப மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். பாருங்க, வீணான ஆராதனை, அர்த்தமில்லாத ஒரு ஆராதனை. அப்போ இதெல்லாம் வாசிக்கிறாங்களா வாசிக்கலையாங்கிறது தெரியல, ஆனால் எப்படி ஆராதனை நடக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சபைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆடல் பாடலோட இசை வாத்தியங்களோட பயங்கரமான ஆராதனை நடக்கும். அது எப்போ வேணாலும் போய் ஆராதனை கலந்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைமுன்னு இல்லை, காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கும். எப்போ வேணாலும் போய் ஆராதனை கலந்துக்கலாம். ஆமாம், அப்படி 12 மணி நேரம் ஆராதனை, யாருக்கு எப்போ விருப்பமாக இருக்குது அப்போ போய்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஜனங்களை சேர்த்துவதற்காக, ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து வந்து ஆராதனைகளை பல மாதிரி நடத்தி அவர்கள் வந்து உதட்டுகளினால் கனம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அப்போ தேவனை ஆராதிக்கும்போது ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதை விட்டு போட்டு உதட்டளவில் வாயினால் என்ன இடத்துல சேர்ந்து இருதயத்தில் தூரமாக இருக்கும்போது அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன, எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஆராதனை தான் விரும்புகிறாங்க. எல்லோரும் இந்த ஆராதனைக்கு வேண்டியதை கூட்டம் கூட்டமாக ஜனங்க போகிறாங்க. இந்த மனிதனுடைய கற்பனையில் கேட்குறதுக்கு தான் கூட்டம் கூட்டமாக ஜனங்க போகிறாங்க. அதே மாதிரி மனுஷனுடைய கட்டுக்கதைகளை கேட்பதற்கு தான் இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. அப்போ நல்ல வசனங்கள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய சத்தியங்கள், எல்லாம் நல்ல தேவனுடைய வார்த்தைகள் எங்கே இருக்குங்கிறது யாரும் தேடுறதுக்கு மனசு இல்லை. எல்லோரும் அங்கே போகிறாங்க, நம்மளும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எல்லாரும் தங்கள் மனம் போன போக்கிலே போய் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆராதனை செய்வது வீணென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படியாக இன்றைக்கு கடைசி நாட்களிலே தேவனை அறிந்தவர்கள் அதற்கேற்றபடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள் கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கும் மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடுத்து வீணாய் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எசேக்கியேல் 33:30-31, எசேக்கியேல்
33:31, சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு உண்டாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொல்லாசை பின்பற்றி போகிறது.
போதும். எப்படி வந்து எருசலேமுக்கு சியோனுக்கு போவோம் என்று சொல்லி ஜனங்கள் ஒருத்தரோடு ஒருத்தரை பேசிக்கொண்டு எப்படி வருகிறார்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து நாம் ஆராதனைக்கு போவோம், தேவனுடைய சமூகத்துக்கு போவோம், அங்கே போய் பிரசங்கம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. தன் சகோதரனோடு சகோதரன் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தையிலே கேட்கிறார்கள். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று நாம் கேட்க போவோம் பாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சகோதரங்கிட்ட சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்படி கூட்டிகிட்டு வர்றவங்க எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் போல் உட்காந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறாங்களே ஒழிய அவருடைய இருதயம் பொருளாசையை பின்பற்றி போகிறது. அப்போ இங்கே கூட்டத்துக்கு நடக்கு, இங்கே நல்லா அருமையான சத்தியம் போதிப்பாங்க, இங்கே நல்லா இருக்கு, அங்கே நல்லா இருக்கு, வாங்க போவோம் வாங்க போவோம்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரையும் வந்து வழிநடத்தி கொண்டு வருவாங்க. ஆனால் இப்படி வர்ற ஜனங்கள் எல்லாருமே தேவ ஜனங்கள் போல் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவைகளின்படி அவர்கள் செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயில் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருள் ஆசையை பின்பற்றி போகிறது. அப்படி தேவனுடைய சமூகத்துக்கு வர்றேன்னு சொல்லி கடந்து வந்தவங்க எல்லாருமே, விசுவாசி எல்லாருமே கள்ளத்தீர்க்க தரிசியில் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, இவங்க வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவருடைய இருதயத்தில் இருக்கிறதும் பொருளாசை தான், கள்ளத்தீர்க்க தரிசியருடைய இருதயத்தில் இருக்கிறதும் பொருளாசை தான். அப்போ பொருளாசையை ரகசியமாக வைத்து கொண்டு வெளிப்படையாக இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு யார் ஏமாறுவா யார் ஏமாற மாட்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாக இன்றைக்கு அநேகர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்காமல் வெளிப்புறமாக தேவனை ஆராய்த்து கொண்டு வீணாய் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டு இப்படி பொருளாசையை பின்பற்றி போகிறார்கள். ஆனால் உண்மையான தேவனுடைய ஜனங்கள் எருசலேமுக்கு சியோனுக்கும் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். ஏசையா 2:4-5 வாசிப்போம். போதும். இங்கு எருசலேமுக்கு சியோனுக்கு வர்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற பட்டயத்தையும் ஈட்டியையும் பட்டயத்தை மண்வெட்டியாக மாற்றி அடிக்கிறான், ஈட்டியை அருவாளாக மாற்றி அடிக்கிறான். அப்படின்னா தன்கிட்ட இருக்கிற பட்டயத்தை நெருப்பில் கொடுத்து நல்லா காய்ச்சி அதை மண்வெட்டியாக மாற்றி அடிச்சிட்றான். அதே மாதிரி தன்கிட்ட இருக்கிற ஈட்டியை நெருப்பில் போட்டு காய்ச்சி அருவாளாக மாற்றி அடிச்சிட்றான். பட்டயம்னா என்னவா இருக்கும்? அப்போ எருசலேமுக்கு சியோனுக்கு வருகிற எல்லாருமே ஒவ்வொருத்தருகிட்டையும் பட்டயம் இருக்கும், ஈட்டியும் இருக்கும். பட்டயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பட்டயம் எதுக்கு வச்சுருப்பாங்க? பக்கத்தில் வர்றவனை வெட்டுறதுக்கு. ஈட்டி எதுக்கு? தூரத்தில் இருக்கிற வர்றவனை குத்துறது. அப்போ எல்லாத்து கையிலையும் இந்த ரெண்டுமே இருக்கும். இன்றைக்கி எல்லாத்து கையிலையும் இந்த ரெண்டுமே இருக்குது. இது வந்து எழுத்தின்படி உண்டான பட்டயமும் இல்லை, எழுத்தின்படி உண்டான ஈட்டியும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய ஜனங்கள் வந்து நிறைய நாடுகளில் இது ரெண்டையும் வச்சுருக்காங்க. ஆப்பிரிக்காவிலையெல்லாம் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு பட்டயம் இருக்கும், ஒரு ஈட்டியும் இருக்கும். மலைவாழ் மக்கள்கிட்ட சிலவங்கிட்ட வந்து வெறும் பட்டயம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் இந்த பட்டயமும் ஈட்டியும் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்குது. இது இல்லாத மனுஷனே இல்லை. பட்டயம்னா என்னவா இருக்கும்? வார்த்தை. ஆனால் பக்கத்தில் வந்தவனை வார்த்தையால் வெட்டுறதுக்கு. பட்டயங்கிறது தேவனுடைய வார்த்தை. அதே மாதிரி மனுஷனுடைய வார்த்தையும் இருக்குது. அதில் பக்கத்தில் வர்றவனை எதிர்கொள்கிற வார்த்தைகள். அதே மாதிரி ஈட்டினா, ஈட்டினா என்னவா இருக்கும்? தூரத்தில் இருக்கும் போதே சொல்லிடுவாங்க, எங்கிட்ட நெருங்காத, எங்கிட்ட வராத. ஆமா, எங்கிட்ட வராத, என் பக்கத்துல வராத, வந்தா உனக்கு உண்டு. அப்படி கசப்பான வார்த்தைகளை வச்சு பேசி பக்கத்துல வராத, தூரத்திலே உன்னை அடிப்பேன் நானு. பக்கத்தில் வந்தால் இனி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அதனால் இந்த அடியோடு வாங்கிட்டு நீ பேசாமல் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து கசப்பான வார்த்தைகளை போட்டு பேசுவது. அப்படின்னா ஃபோனில் கசப்பான வார்த்தைகளை தூரமாக இருக்கிறவங்கிட்ட அம்பளை எழுதுறது, ஃபோன்லேயே பேசிடுறது. ஆமாம், பில்லு கொஞ்சம் தான் ஆகும். ஆனால் பட்டயத்தில் வந்து ஃபோனில் சண்டை போட்டேன்னாக்கோ பில்லு நிறையா வந்துடும். அதனால் நேரில் வச்சா பார்த்துக்கிறது. அதனால் கசப்பான வார்த்தைகளை பேசுறது ஃபோனில் போதும். ரெண்டு வார்த்தை நறுக்குன்னு பேசிட்டா போதும், அப்புறம் ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க. பக்கத்தில் வந்தாச்சுன்னா வாய் சண்டை. ஆமாம், அப்புறம் வந்து முத்தி போயாச்சுன்னு உண்மையான வாழ் சண்டை. அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிரமாணத்திற்கும் தேவனுடைய வசனத்துக்கும் வருகிறவர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற இப்படிப்பட்ட கசப்பான வார்த்தைகளையும் மற்றவர்களை தாக்குகிற வார்த்தைகளையும் என்ன பண்ணுறதுன்னா மாற்றி அடிக்கிறது. ஆமாம், எப்படி மாற்றி அடிக்கிறது? இப்போ பட்டயத்தை வந்து மண்வெட்டியாக மாற்றி அடிக்கிறது அப்படின்னா மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது அல்லது மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற அல்லது மற்றவர்களுக்கு பேசுகிற அந்த வார்த்தையை முதலாவது நான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் மம்முட்டி. மம்முட்டினா நாம் நம்முடைய நிலத்தில் அந்த பயிரை செய்யணும், நம்ம அந்த வேலையை முதல்ல செய்யணும். அப்படி மற்றவர்களுக்கு கசப்பான வார்த்தைகளை பேசுகிறத விட்டு போட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நம்முடைய நிலத்தில் அப்படின்னா ஒவ்வொருவருடைய இருதயத்தில் மண்வெட்டியை உபயோகம் பண்ணி நல்ல விதைகளை விதைத்து அது வளர செய்ய வேண்டும். அப்போ ஈட்டியை அறிவாளை அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூரமாக இருக்கிறவங்கள கசப்பான வார்த்தைகளை பேசுகிறத நிறுத்தினாதான் நம்ம வீட்டில் விளைஞ்ச வெள்ளாமையை அறுக்கிறதுக்கு அறுவாள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்முடைய இருதயத்தில் நல்ல பயிர் செய்திருக்கிறோம், நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்துருக்குது, அதை அறுக்கணும்ல. அப்போ அதை அறுக்கும்போது கசப்பான வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களை பேசிகிட்டு இருந்தால் நம்ம எல்லாமே நாம் அறுக்க முடியாது. காரணம் அதை அறுக்கிறதுக்கு ஒரு அறுவாள் வேணும். நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பயன்படுத்துவதற்கு சில யுக்திகள் நம்ம கையாளணும். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, அதை அனுபவிக்க முடியுதான்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கி அது முடியாமல் போகுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆசீர்வாதம் இருந்து அனுபவிக்க முடியல அப்படின்னு சொன்னால் மற்றவர்களை குற்றமான வார்த்தைகளை கொண்டு பேசுவது. என்ன வசனம்? அப்போ இன்னைக்கு மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே நீ போக்கு செல்ல உனக்கு இடமில்லை. தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினா கரெக்ட். அப்போ நம்ம வந்து பட்டயத்தை மண்வெட்டியாகவும் ஈட்டி அறிவாளாகவும் மாற்றி அடிக்காமல் இருந்தால் நம்முடைய பயபக்தி வீணாக இருக்கும். நம்முடைய தேவபக்தி வீணாக இருக்கும். அப்படியாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அது கிறிஸ்தவன் செய்யணும், புறஜாதியை அதை செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் தான் இன்றைக்கி செய்ய வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தையை அறிந்த ஜனங்கிட்ட எல்லாத்துக்கிட்டே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பட்டயம் இருக்குது, ஒரு ஈட்டியும் இருக்குது. இது வந்து புறஜாதிகிட்ட கிடையாது, இது எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? கிறிஸ்தவங்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா பைபிளை படித்து 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 வந்தாச்சு. நம்மக்கிட்ட வந்தால் யுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாள் இருக்குது அப்படின்னு எல்லாரும் வசனங்களை நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ கசப்பான வார்த்தைகளை பேசுறது எப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இதிலிருந்து மனம் திரும்பினாதான் ஒரு மனுஷன் எருசலேமுக்கும் சியோனுக்கும் வர முடியும். அப்போ இதிலிருந்து மனம் திரும்பலைனா கண்டிப்பாக அவங்க எருசலேமுக்கும் சியோனுக்கும் வர முடியாது. ஏசாயா 2:5-6 வாசிப்போம். போதும். அப்போ இந்த பட்டயத்தை வந்து மண்வெட்டியை அடிக்கிறவனும் ஈட்டியை அறுவாளா மாத்தி அடிக்கிறவனும் என்ன பண்றானா, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவங்களையும் கூப்பிடுறான். அப்படின்னா மற்ற கிறிஸ்தவங்களையும் நீங்களும் வாங்க எருசலேமுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த யாக்கோபின் வம்சத்தார் என்ன பண்ணுறாங்க? வர்றாங்களா வர மாட்டேங்கிறாங்களா? இல்லை. யாக்கோபின் வம்சத்தாராகி உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தேர். இங்கிலீஷில் அந்த இதை வாசிப்போம். ஏசாயா 2:6 ஏசாயா 2:6 தேவன் அவர்களை கைவிட்டார். எது ஈட்டிய அறிவாளை வந்து மண்வெட்டியை அடிக்காதவங்களையும் ஈட்டியை வந்து அறிவாளை அடிக்காதவங்களையும் தேவன் கைவிட்டிருக்கிறார். அறிவாளை வந்து இல்லை ஈட்டிய பட்டயத்தை வந்து மண்வெட்டியை அடிக்கணும், ஈட்டியை அரிவாளை மாற்றி அடிக்கணும். இந்த மாதிரி மாற்றி அடிக்காதவங்களை ஆண்டவர் கைவிடுறார் அப்படின்னா, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை வைத்து தங்களுடைய இருதயத்தை பயன்படுத்த வேண்டும். அப்போ தங்களுடைய இருதயத்தில் விளைஞ்ச ஆசீர்வாதங்களை அறுக்கிறதுக்கு மற்றவர்களை வந்து காயப்படுத்தாமல் நம்முடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி காரியம் செய்யாமல் இருக்கிறவங்க எருசலேமுக்கு சீயோனுக்கு வரமாட்டாங்க. ஏசாயா 2:6 வாசிப்போம். போதும், பர்சேக்கன் அப்படின்னா தேவன் அவர்களை கைவிட்டார். எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் ரட்சித்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவங்களை தேவன் கைவிட்டுட்டார். என்ன காரணம்? அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து, கீழ்த்திசையார்னா கிழக்கத்திய சாஸ்திரங்களினால் நிறைந்து, பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாக இருந்து அந்நிய புத்திரன் மேல் பிரியப்படுகிறார்களே. அது இங்கிலீஷில் வாசிப்போம். மற்ற ஜனங்கள்கிட்ட பிரியப்படுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த தேவனுடைய சமூகத்துக்கு வராமல் அல்லது எருசலேமுக்கு சியோனுக்கு வராமல் இருக்கிறவங்க எல்லாருமே நாள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள், அல்லது கிழக்கத்திய சாஸ்திரத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், அல்லது ஜனங்கள்னால் வருகிற மகிமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யோவான் 7:18 போதும். அப்போ சுயமாய் பேசுகிறவன் அப்படின்னா மனுஷனுடைய கட்டளைகளை உபதேசங்களாக பேசுகிறவர்கள், தன்னுடைய இருதயத்திலிருந்து வார்த்தைகளை கொண்டு வருகிறவர்கள், அல்லது உலகத்தினுடைய காரியங்களை அறிவிக்கிறவர்கள் எல்லாருமே என்ன தேடுகிறான்னா சுய மகிமையை தேடுகிறான். அப்போ தேவனுடைய காரியங்களை அறிவிக்கிறவர்களோ உண்மையாக உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படி தேவனுடைய பிரமாணத்தையும் தேவனுடைய வார்த்தையும் அறிவிக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சுயமான காரியங்களை கள்ளத்தீர்க்கு தரிசிகள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, இப்படியாக சபையினுடைய உபதேசங்களை அறிவித்து, இப்படி தன்னுடைய சொந்த கதையை சொல்லுகிற எல்லாருமே சுய மகிமையை தேடுகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். யோவான் 12:43 இன்னொரு தடவை வாசிப்போம். இந்த சுயமாய் பேசுறனுடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான்.
For they loved the praise of men more than the praise of God.
அப்ப தேவன் அவளை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி இவங்க காத்துட்டு இருக்க மாட்டாங்க. தேவனால் வருகிற மகிமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஆனால் மனுஷனுடைய மகிமை என்ன பண்ண சீக்கிரமாக கிடைக்கும். ஆமாம், போயிடும். ஆனால் இந்த கள்ளத்தீர்க்கு தரிசிகள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறவர்கள் தேவன் தங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவங்க காத்திருக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, மனுஷனால் வர்ற மகிமையை தேடி அதுக்கு பின்னால் ஓடுறாங்க.
ஆ,
வீடு கட்டுவாய், நீ வால் போஸ்ட் அடித்து ஊழியம் செய்வாய், புறம்போக்கில் ஊழியம் செய்வாய். இப்படியாக இன்னைக்கு மனுஷனால் வருகிற மகிமையை எதிர்பார்த்து கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் தெரிகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அவங்க கூடுற ஒரு இடம் இருக்குது, இவங்களுக்குன்னு வந்து ஒரு விதமான தனிய கூட்டமாகவே இருக்குது. அந்த ஊழியக்காரங்க மீட்டிங் போகிறவங்களுக்கு தெரியும், ஊழியக்காரங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கே ஊழியக்காரங்க மீட்டிங் நடக்குது, எங்கே வெளிநாட்டு பணத்துலேருந்து நம்மளுக்கு சாப்பாடு போடுவான், எங்கே ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெட்ராஸ் பட்டணத்தில், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்தில் தான் பல இடங்களில் இது நடக்குது. அப்படியே நடந்து 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 விசாரித்து விசாரித்து சியோனுக்கும் எருசலேமுக்கு போகிறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே மீட்டிங் நடக்குது, எங்கே இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறாங்க, எங்கே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 போவாங்க. ஆமாம், சோதம் குமாராவனுடைய காரியங்கள் எங்கெங்கே நடக்குங்கிறது, சோதமனுடைய அதிபதிகள் எங்கே இருக்காங்க, குமாராவின் ஜனங்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ரஸ்லாம் இருக்குது, நிறைய அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ்லாம் வச்சுக்குவாங்க. மாதம் மாதம் அங்கே நடக்கும். சில இடங்களில் வந்து மூணு நாள் ரெண்டு நாள் தங்கி இருந்து மீட்டிங்கெல்லாம் நடக்கும், பண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் உடனே தங்கிடுவாங்க. அப்படி டெல்லி வரைக்கும் போவாங்க. ஆமாம், டெல்லி வரைக்கும் கூட்டத்துக்கு போயிடுவாங்க. அப்படியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் வருகிற மகிமையை எதிர்பார்க்காமல் மனுஷனால் வருகிற மகிமையை எதிர்பார்த்து, மனுஷனால் வருகிற ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து ஒவ்வொரு இடத்துக்குள்ளும் ஓடி 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 அடைகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மற்ற பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படியோ மாதத்துக்கு ஒரு டைம் சென்னைக்கு வந்துடுவாங்க பெரிய பெரிய பாஸ்டர்களாக. சென்னையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான், வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுவான். இப்படி ஒவ்வொருத்தருடைய ரேஞ்ச் வந்து மாறிட்டே இருக்கு. ஆமாம், ஒரே இடத்துல இருந்தால் போர் அடிக்கும். சொன்ன மாதிரி ஒரே மாதிரி வார்த்தைகளை பேசிகிட்டு இருந்தாலும் போர் அடிக்கும். அங்கே போய் புது புது டெக்னிக் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து தலகாணி விளையாட்டு, பலூன் விளையாட்டு, பலூன் உடைக்கிற விளையாட்டு, ஆ அப்படி நிறைய விளையாட்டுகளை சொல்லி கொடுத்து பார்ப்போம், நிறைய பார்க்கலாம். ஒவ்வொரு சபையிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான யுக்திகளை கையாண்டு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறாங்களாம்மா. ஆமாம், வட்டமாக இருந்துட்டு ஆராதிக்கிறது. ஆமாம், சங்கிலி ஜபம் வட்டமாக இருந்துட்டு ஆராதி, நடுவில் பிரசங்கியார் நின்றுக்குவார், ஜனங்கள்லாம் வட்டமாக ஆரம்பிக்கிறது. ஆமாம், மாநாடு அந்த பிரசங்கியார் நின்றுட்டு இருக்கிற இடம் மட்டும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், ஏன்னா ஜனங்கள் தூங்குறாங்கல்ல. அதனால ஒரு வித்தியாசம் வேணும். இன்னும் அந்த காலத்து மனுஷங்க மாதிரியே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. இப்படியெல்லாம் பண்ணா பண்ணி 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 எப்படியோ ஒவ்வொரு வசூல் நடந்துட்டு இருக்குது. அப்படியாக அப்புறம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு சபைகளுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதுனால கல்யாண மண்டபத்தில் சபை நடக்கும், நிறைய இடங்களில் சினிமா தியேட்டரில் சபை நடக்கும். இல்லை, அந்த இடத்துல வந்து அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதை வந்து அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் வாடகைக்கு எடுத்துக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் சினிமா நடக்கும், காலையில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால காலையில் வந்து சபைக்கு எடுத்துக்கிறது. பண்ணக்கூடாது, என்ன பண்ணுறது, இடம் இல்லை, அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்படியாக இன்றைக்கி தேவனுடைய ஆராதனை நடக்கிற இடங்களை வந்து மாற்றி மாற்றி போகிறாங்க. தேவனுடைய ஆராதனைக்கு பதிலாக மனுஷனுடைய ஆராதனைகளை நடத்துகிறாங்க, மனுஷனுடைய கற்பனைகளை போதிக்கிறாங்க. இப்படியாக செஞ்சு 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 இன்றைக்கி தேவனுக்கு துதிக்கான மகிமை செலுத்தாமல் மனுஷனால் வருகிற மகிமையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மத்தேயு 6:13, மத்தேயு 6:13. ஆ போதும் போதும், இப்போ மனுஷனுக்கு வந்து இப்போ ஆண்டவர் பரமண்டல ஜபம் சொல்லி கொடுத்தாரு, அதில் எல்லா ரகசியம் அடங்கியிருக்குது. பரமண்டல ஜபத்தில் எல்லா ரகசியம் அடங்கியிருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவில்லை. அதுக்கு முன்னால் என்ன போட்டிருக்குன்னா, எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். அப்போ என்ன சோதனை வரும்,
temptation.
ஆ சரி, எப்படி எப்படிப்பட்ட சோதனைகள் வரும்?
But the deliverance from evil.
ஆ
for him is the kingdom and the power and the glory forever. Amen.
ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ மனுஷனுக்கு என்ன விதமான சோதனைகள் வரும், எப்படிப்பட்ட தீமைகள் வரும்னு சொன்னால் இங்கே தெளிவாக
இருக்குது.
ஆஹா, இங்கே என்ன போட்டிருக்குது? அதெல்லாம் வந்து மனுஷன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறது. அதான் சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை வந்தா சோதனை கூட வந்துடும். எப்படிப்பட்ட தீமை வரும்? தேவனுக்கு மகிமை செலுத்தாம சுய மகிமை தேடினானா கண்டிப்பா அவனுக்கு தீமை வர அவன் சோதனையில
மாட்டிக்கிட்டான்.
ஆமா, அது என்னுடையதுன்னு சொல்லி எடுக்கும்போது என்ன ஆகுது, அங்க தீமை வந்தாச்சு, உடனே சோதனையில மாட்டிட்டான். பாருங்க எப்படி பிரச்சனைன்ட்டு. அப்ப திராட்சை தோட்டத்தினுடைய குத்தைய பணம் யாருக்கு கொடுக்கணும்? திராட்சை தோட்டத்தினுடைய யஜமானுக்கு கொடுக்கணும். திராட்சை தோட்டத்தை வந்து சொந்தமா எடுத்தாச்சுன்னா என்னாகும், அவனுக்கு துதிக்கான மகிமை எடுத்துட்டானா, அப்ப அவனுக்கு பிரச்சனை ஆகி போச்சு, அவன் சோதனையில மாட்டிக்கிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தோட பங்காக இருக்கிறவர்கள் எல்லாருமே நிறைய சோதனைக்குள்ளே மாட்டிட்டாங்கன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதிக்கன மகிமையை செலுத்தாமல் தங்களுக்கு வந்து துதிக்கன மகிமையை மற்ற ஜனங்கள்லேருந்து எதிர்பார்க்கும்போது அங்கே சோதனையில் மாட்டிக்கிட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது உபாசம் எடுத்தார், உபாசம் முடித்தோன்னா என்னாச்சு, உடனே சோதனைக்காரன் வந்துட்டான். அப்போ தேவனுக்கு தான் அந்த மகிமையை செலுத்தணும். அப்போ ஒரு மனுஷன் எந்த நேரத்திலும் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாமல் தனக்கு மகிமையை எதிர்பார்க்கும் பொழுது அங்கு தீமை வருகிறது, தீமையோடு கூட சோதனையும் வருகிறது. அப்போ ஊழியத்தில் இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஊழியத்தில் வந்து சின்ன ஊழியத்துலேருந்து பெரிய ஊழியம் வரைக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது. சின்ன சபைக்கு சின்ன விதமான பிரச்சனை, பெரிய சபைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை, இன்னும் பெரிய சபைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை. அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனால் வருகிற மகிமையை எதிர்பார்க்கறது. தேவனுக்கு துதிக்கான மகிமை செலுத்தாமல் மனுஷனால் வருகிற மகிமையை எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற தீமையில் போய் மாட்டிக்கிட்டான். நிறையா மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சபைகள் நிறைய இடம் வாங்கி போட்டிருக்காங்க, ஆனால் சபை கட்ட முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பெரிய சபை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிற பேரும் புகழும் தேடணும்னு சொல்கிற எண்ணத்தில் வந்து அந்த இடத்த வாங்கி போடும்போது வந்து அங்கே தீமை வந்துடுச்சு. இப்போ தாவீது இருக்கும்போது வந்து தேவனுடைக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து தேவனுடைய ஆலயம் கட்டணும்னு சொல்லி வந்து தாவீது வந்து நினச்சார். அப்போ தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய பெட்டி நல்ல ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி நினச்ச போது ஆண்டவர் என்ன சொன்னார், நீ இந்த ஆலயத்தை கட்டு, அந்த எல்லா காரியங்களையும் நீ ஒழுங்கு பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து தாவீதுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அந்த எல்லாத்தையும் கட்டி முடித்ததை வந்து சாலமன் ராஜா. ஆனால் அந்த எண்ணம் வந்தது வந்து தாவீதுக்கு கட்டிட்டார். அப்போது தேவனுக்கென்று ஒரு மகிமையை சேர்க்க வேண்டும், தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய நாமம் வந்து மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி நினச்சாச்சுன்னா அங்கே வந்து தீமை வராது. இப்போ நாங்கள் வந்து பெரிய சபையை கட்டணும், எல்லா சபையும் கூட எங்கள் சபை தான் பெருசாக பெரிய சபையாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, இன்றைக்கி கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, இன்றைக்கி நிறைய பேர்த்துனால கட்ட முடியாமல் போகுது. ஆனால் சாத்தான் சபையை கட்டணும்னு சொல்லி அவன் நினச்சான், அவன் கட்டிட்டான். இன்றைக்கி இருக்கிறதுலையே மெட்ராஸ்லேயே பெரிய சபை எதுன்னு கேட்டிங்கன்னா சாத்தான் சபை தான், சைதாப்பாட்டையில் இருக்குது. இருக்கிறதுலேயே நல்ல மெயினான சென்ட்ரலில் நிறைய இடத்தோட இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சாத்தான் சபை. சைதாப்பாட்டை சின்ன மலையில் இருக்குது, ஏசி சபைக்கு முன்னாலேயே இருக்குது. ஆமாம், கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, பெரிய இடம். இன்னும் அவன் அதுக்குன்னு சொல்லி கட்டுறான், அதுக்குன்னு அவன் சேர்க்குறான். இங்கே வந்து அப்படி இல்லையே, இங்கே தேவனுக்குன்னு சொல்கிற பெயரை சொல்லிட்டு ஜனங்கிட்டேருந்து ஜனங்கள்கிட்டருந்து மரியாதை எதிர்பார்க்குறாங்களே. இப்போ தேவனுடைய காரியம்னு சொல்லி வெளியில் அறிவிக்கிறாங்க. ஆமாம், அப்போ உலகத்தில் வந்து பிரசங்கிக்கும் போது என்னென்னா, தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய காரியத்துக்கு உதவி செய்யணும், தேவனுடைய நாம பண்ணணும் வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய உள்ளத்தில் என்ன நடக்குது, தங்களுக்கு பெயரை சேர்க்க வேண்டும், தங்களுக்கு பெருமையை சேர்க்க வேண்டும், மனுஷனால் வருகிற மகிமையை இன்றைக்கி இவங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால இங்கே தீமை கடந்து வந்திருக்குது, சோதனையில் போய் மாட்டிட்டாங்க. அதனால் ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருமே குத்தகை பணத்தை ஆண்டவருக்கு தான் செலுத்தணும். அப்படின்னா ஊழியத்தில் வர துதிக்கான மகிமை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அதை விட்டு போட்டு என்னைக்காவது மனசை அதை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தானா, அன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை. அதனால் ஊழியம் செய்கிறவர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, தேவனுடைய பிரமாணத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் நாம் இந்த பூமியிலே தீமை இல்லாமல் சோதனை இல்லாமல் நல்ல சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும். தேவனுடைய பிரமாணத்தை வந்து வாயளவில் வச்சுக்கிட்டு உதட்டளவில் வச்சுக்கிட்டு தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்துக்கு தூரமாக விலகி இருக்கும்போது இருதயத்தில் அநேக விதமான காரியங்கள் வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறது. அதுதான் வந்து மாய்மாலான்னு சொல்கிறது. அப்போ பாத்திரத்தினுடைய வெளிப்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும், உள்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டு உள்புறம் சுத்தமாக வைக்காமல் இருக்கும்போது என்னாகுது, அங்கே பிரச்சனை நடக்குது. அதனால் பாத்திரத்தினுடைய வெளிப்புறம் சுத்தமாகும்படி நீ பாத்திரத்தினுடைய உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. உள்ளே நாம் சுத்தமாக்கியாச்சுன்னா வெளியிலையும் சுத்தமாகிரும், தானாகவே சுத்தமாகிரும். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்புறத்தை தான் சுத்தமாக்குறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, நீ வெளியில் தான் பார்வைக்கு நீதிமான்கள் போல வேஷம் போடுறீங்க, உங்களுடைய இருதயம் அசுத்தங்கள்னால் நிறைந்திருக்கிறது. அப்போ வந்து என்னென்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய விதமான சோதனைகளும் கஷ்டங்களும் வரும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளையும் அறியாதவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அவன் நல்லா இருப்பான். ஏன்னா அவன் மாயமாளம் பண்ணுறதில்ல, அவனுக்கு தெரிஞ்சது என்னமோ அதை தான் அவன் செய்கிறான். ஆனால் இங்கே தேவ ஜனங்கள் உதட்டளவில் ஒரு காரியம், இருதயத்தின் அளவில் இன்னொரு காரியம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இங்கே சோதனையும் கஷ்டமும் ரொம்ப அதிகமாக வருது, பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகுது, வியாதியும் ஜாஸ்தியாகுது, எல்லாமே ஜாஸ்தியாகுது. அது ஒவ்வொருத்தருடைய நிலைமைக்கேற்றபடி அது மாறுகிறது. ஆகவே நாம் தேவனுடைய பிரமாணத்தை அறிந்தவர்களாகிய நாம் சியோனுக்கும் எருசலேமுக்கும் கடந்து போக வேண்டும். அதுக்கு என்ன பண்ணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பான வார்த்தைகளை, அசுத்தமான வார்த்தைகளை நாமே வந்து பண்படுத்தி நல்ல விளைச்சலை கொடுக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நம்முடைய உதடுகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். அப்போ நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தாமல், நம்முடைய உதட்டை நாம் பரிசுத்தப்படுத்தாமல் இருக்கும்போது நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, அல்லது தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அப்போ உண்மையாக இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உண்மையான தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் வந்து முதலே சகரியால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீங்கள் உண்மையை பேசுங்கள், கசப்பான வார்த்தைகளை பேசாதீங்க, சத்தியத்துக்கு சமாதானத்துக்கு ஏற்ப நியாயம் தீருங்கள். இன்னும் இருதயத்தில் இருக்கிற உண்மையான காரியத்தின்படி நீங்கள் பேசுங்க, இருதயத்தின்படியும் பேசுங்க, உதட்டளவுலையும் உண்மையை நீங்கள் பேசுங்க. அப்போ உதட்டிலையும் நன்மையான காரியங்கள் வெளியே வரும், இருதயத்திலையும் நன்மையான காரியங்கள் வெளியே வரும். அப்போ நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வாயில் வரும். அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளில் கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் அறுக்க முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் போகும்போது நாம் எல்லாரும் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் அற்புதங்களுக்கும் அடையாளங்களையும் பின்பற்றி தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் சோதனையில் போய் மாட்டிக்கொள்ள முடியும். அதனால் இந்த கடைசி நாட்களிலே எருசலேமுக்கும் சியோனுக்கும் நிறைய பேர் கடந்து வருவார்கள். அப்படி எருசலேமுக்கும் சியோனுக்கும் கடந்து வராமல் அல்லது தேவனுடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கடந்து வராமல் மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோதனையிலும் தீமையிலையும் போய் மாட்டிக்கொண்டு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தாங்களே கெடுத்துக்கொள்வார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.